பிதாவாகிய தேவனுடைய சுத்தமான நாமத்திற்கு மகிமையாகவும் நம்மாண்டவரும் போதகமாகிய நாமத்திற்கு மகிமையாகவும் தேவ சமூகத்தில் அன்பாய் கூட்டிச் சேர்க்கப்பட்டிருக்கிற பரிசுத்தவான்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து நம்முடைய காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் இன்றைக்கு பார்க்க போகிற அந்த பாடத்துடைய தலைப்பு சங்கீதம், 19 சங்கீதம் 1 வசனம். அதை நாம் வாசிக்க படிக்கும். வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்றது, ஆகாய பிரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கின்றது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய அனந்த ஞானத்தையும் அவருடைய மகத்துவத்தையும் மகிமையையும் வானங்கள் வெளிப்படுத்துகிறது. இது மிகவும் ஒரு ஆச்சரியமான வசனமாக இருக்குது. தாவீது ராஜா அந்த சங்கீதம் எழுதும் போது அதனுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரிதானதாக இருக்குதுங்கிறது கூட நாம் பார்க்கிறோம். நாம் இந்த வசனம் ஒப்பிடும் போது அண்ணாந்து பார்த்து வானங்கள் பாருங்க, தேவனை என்ன மாதிரி சிருஷ்டி பண்ணியிருக்கிறார், அவைகள் பார்க்கும்போது தேவனுடைய மகத்துவம் விளங்குது, அதை நாம் பார்த்து நாம் சந்தோஷப்பட்டுக்கிறோம். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பொதுவாகவே இந்த உலக கண்ணோடத்தோடு கூட நாம் பார்த்துட்டா கூட, ஒரு மிகப்பெரிய பணக்காரர்னு ஒருத்தர் நாம சொல்றோம், அதனால உலகம் சொல்லுது அப்படின்னா, அவர் என்ன நிலையில இருந்தா அவர் பணக்காரர்னு சொல்லுவாங்கன்னா, அவருடைய அசைர சொத்துக்கள், அசையா சொத்துக்கள், அவருடைய பேங்க் பேலன்ஸ், இதையெல்லாம் ஓரளவு பார்த்துட்டு அவருடைய உண்மையான சொத்து மதிப்பின் அடிப்படையில அவர் இந்த பூமிக்குரிய ஒரு ஐஸ்வர்யவான், ஒரு பணக்காரன் சொல்றாங்க. அதே போல ஒருத்தர் பார்த்து இந்த உலகத்தின் பேச்சின்படி அறிவாளி இல்லைன்னா ஞானி அப்படின்னு நம்ம சொல்றாங்கன்னா, அது கூட எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, அவருடைய செயல்பாடுகள் விவேகம் உள்ளதாகவும், பூமிக்குரிய காரியத்திலேயாவது, பூமிக்குரிய காரியத்துல நம்ம சொல்றோம், அதுல கொஞ்சம் விவேகம் உள்ளதாகவும் கொஞ்சம் நாசுக்கு உள்ளதாகவும் இருக்கும் பட்சத்துல அவர் புத்திசாலி அறிவாளி அப்படின்னு உலகத்தார் கூட மெச்சிக்குவாங்க. ஆனா அன்பான சகோதர சகோதரிகளே, இதுக்கு எதிர்மறையாக இருக்கும் பொழுது தன்னை ஐஸ்வர்யமான பேச்சுக்கு சொல்லிக்கும் போது அவருடைய பலன் தெரியாது. அதே போல தன்னுடைய அறிவாளின்னு தன்னை பற்றி சொல்லிக்கிறவரு கூட அதுக்கேற்ற செயல் இல்லைன்னா அவர் அறிவாளிங்கிறது புலப்படாது, இல்லைன்னா வெளியவும் தெரியாது. ஆனா நம்முடைய தேவன் குறிச்சு பார்க்கும்போது, சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய குறிச்சு, அவருடைய வார்த்தைகள், அவர் சொன்ன வார்த்தைகள், சத்திய வேத புத்தகத்துல அவர் குறித்ததான வார்த்தைகள், அன்பான சகோதர சகோதரிகளே, அனந்த ஞானமுள்ளவராகவும் பிரமிப்பூட்டுகின்ற அதிசயங்களை செய்கிறவராகவும் நம்முடைய சத்திய வேதம் தன்னுடைய சிருஷ்டிகரை, இல்லைன்னா நம்முடைய சிருஷ்டிகரை வெளிப்படுத்துது. அப்படிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாக தேவ மகத்துவம் எப்பேற்பட்டதாக இருக்கும், இல்லைன்னா அவருடைய மகிமை எப்பேற்பட்டதாக இருக்கும். ஏன்னா அன்பான சகோதர சகோதரிகள், நாம் சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை பற்றி அறிகிற அறிவுக்குள்ள நாம் வளரணும். அது நம்ம ஆண்டவருடைய விருப்பமும் கூட. அதே போல கிறிஸ்துவை பற்றி அறிகிற அறிவுக்குள்ள கூட நாம் வளரணும். நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவர்னா நம்மளால சொல்ல முடியாது, ஆராய்ந்து பார்க்க முடியாது. ஆனா நமக்கு கொடுத்திருக்கிற அறிவு குறைந்த அறிவு, இந்த குறைந்த அறிவுல இருந்து அவருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்துல அவருடைய மகத்துவங்கள் ஓரளவு நாம் பார்க்கலாம். அதை குறித்ததாக வேணா நாம் இப்ப ஒரு வசனம் படிக்கலாம். ஏசையா 40:12-13. துளாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துபவர் யார்? அந்த வசனங்கள் நாம் படிக்கும் போது அன்பான சகோதர சகோதரிகளே, சர்வ வல்லமையான சிருஷ்டிகரை, அனந்த ஞான சிருஷ்டிகரை குறித்து பரிசுத்த வேதாகமம் சொல்ற வார்த்தை, அவருடைய மகத்துவம் எப்பேற்பட்டதாக இருக்கும் ஒருவேளை அப்படின்னு நாம் நினைச்சோம்னா, இந்த ஒரு வசனம் கூட நமக்கு போதுமானதாக இருக்கும். அவர் அந்த வசனத்துல சொல்லும் போது, தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து, எவ்வளவு பெருங்கடல்கள் இருக்குதுங்க, இவைகளெல்லாம் அதை ஒருவேளை இந்த வார்த்தையின் படி எடுத்தீங்கன்னா, தன்னுடைய கைப்பிடியால் அளந்துங்கும் போது அது புரியுதுங்களா, எவ்வளவு பிரமாண்டமானது கடல் இல்லைன்னா நீர்நிலைகள், அவைகளை தன்னுடைய கையினால் அளந்து வானங்களை ஜானலமாய் பிரமாணித்து. இப்போ ஒரு தமிழ்நாடே இருக்குது, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கிற இந்த மொத்த நிலப்பரப்புல ஒரு ஜான் நிலம், நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த ஒரு ஜான் இல்லைன்னா இந்த 8 இன்ச், இந்த அளவு நிலம் வந்து ஒரு பிரமாண்டமா நம்ம பேசிட போறோமா? இல்ல, புரியுதுங்களா, அந்த ஒரு ஜான் அளவு, ஒரு கைப்பிடி, ஒரு மரக்கால், அப்படிங்கும்போது அன்பான சகோதர சகோதரியில இது ஒரு அளவீடு. ஆனா இந்த அளவீடுகள் எப்படின்னா பிரமாண்டங்களுக்கு மத்தியில சிறிய அளவீடு, சின்ன அளவீடு, சின்ன அளவீடு. இந்த அளவீடு ஒரு பொருட்படுத்தக்கூடிய அளவீடு இல்லை அப்படிதான் சொல்லணும். ஏன்னா இருக்கிற பிரமாண்டங்களுக்கு மத்தியில அவ்வளோ பெரிய நிலப்பகுதியில ஒரு ஜானளவு, சமுத்திரங்களை அதாவது நீர் தண்ணீர்களை கையில் அளந்து அதெல்லாம் சொல்லும் போது அன்பான சகோதர சகோதரியில நம்முடைய ஏழாம் சுதன் ரசன் இது குறித்து சொல்லும் போது ரெஃபரன்ஸ் நம்பர் 52:10 இதுல சொல்லும் போது இந்த பிரமாண்டமான இந்த வர்ணிப்பு போல இருக்கிற இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள்ல தேவனுடைய வல்லமை விளங்கு. தேவனுடைய வல்லமை பராக்கிரமும் எப்படி இருக்கும் அப்படின்னா இதை நாம் புரிஞ்சுக்கலாம். இந்த ஜானளவாகவும் கையளவாகவும் பிரமாணிக்கிறது இந்த வசனங்கள் மூலமாக நாம் புரிஞ்சுக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஒரு சராசரி மனுஷன் அளக்கிறது போல தேவன் அண்ட சராசரங்களையும் பிரமாண்டங்களையும் அவர் சிருஷ்டித்த சிருஷ்டிப்புகளின் மகத்துவங்களையும் ஒரு எளிமையாக இல்லைன்னா ரொம்ப எளிமையாக அதே சமயம் நிதானத்தோடு ஸ்திரத்தோடு ஸ்திரமுள்ளதாகவும் அவைகளை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய மகத்துவமான வல்லமைக்கு முன்பதாக இவைகள் செய்யக்கூடாத இல்லைனா மிகப்பெரிய விஷயங்கள் இல்லை. அவருக்கு இது எளிமையானது. இந்த வசனங்களை நாம் படிக்கிறபடி அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அப்பேற்பட்ட மகத்துவம் உள்ளவர் நம்முடைய பிதாவாகிய தேவன். நாம் அப்பா அப்படிங்கிறோம், தேவன் சொல்றோம். ஆனா அவருடைய மகத்துவம், அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய வல்லமை, அது குறித்து நாம் பார்க்கும்போது இதை நாம் எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, நம்மளுக்கு வேத புஸ்தகத்துல ஒருத்தர் இருக்கிறார் பெரும் யோபு 38:33 வசனம்,
வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ.
வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் யோபுட்ட கேட்கிறார்னா, யோபு நிறைய விஷயங்கள் பேசுறார். நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்தேன், அது செய்தேன், இது செய்தேன் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அப்படி நிறைய விஷயங்கள் பேசுனதுக்கு அப்புறம் கர்த்தர் அவர்கிட்ட பேசுற வார்த்தை இல்ல, இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தை, வானத்தின் நியமத்தை நீ அறிவாயோ. இந்த ஒரு கேள்வி பாருங்க, எவ்வளவு ஆச்சரியமான கேள்வியா இருக்கு. யோகூட்ட போய் அந்த கேள்வியை கேட்க வேண்டிய அவசியம் என்ன? என்ன சொல்ல வர்றாருன்னா, வானத்தையும் அதன் நியமங்களையும் நீ அறிவாயா? அங்க இருக்கிற பிரமாணங்கள் பற்றி ஏதாவது உனக்கு தெரியுமா? ஒருவேளை அந்த பிரமாணங்கள் பற்றி ஓரளவு உனக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்படி சின்ன சின்ன கேள்விகள் நீ கேட்க மாட்ட, உன்னுடைய பலனை பெருசுப்படுத்தி பார்க்க மாட்டேன், உன்னை நீ உயர்த்தி பார்க்க மாட்டேன். என்னுடைய சிருஷ்டிப்புகள், வானத்தை அலங்கரித்திருக்கிற என்னுடைய சிருஷ்டிப்புகளுக்கு முன்பாக இந்த விஷயங்கள் ஒரு பெரும் பொருட்டே இல்லை. ஒருவேளை அதை பற்றி வானத்தின் நியமங்களையும் அதை நியமித்தவருடைய மகத்துவத்தையும் பற்றி நீ தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீ பேசியிருக்க மாட்டே யோபு அப்படின்னு சொல்லிதான் இந்த வார்த்தையை அந்த வார்த்தை கேட்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வானத்தின் நியமங்களை அறிகிற அறிவு தேவனவருடைய குமாரன் மூலமாக வெளிப்படுத்தவில்லை என்றால் அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகளும் விஞ்ஞானிகளா தான் இருக்க முடியும். நம்ம இன்னொரு வசனம் படிக்கலாம், யோபு 35:10 வசனம்,
பூமியின் மிருகங்களை பார்க்கிலும் எங்களை புத்திமான்களும், ஆகாசத்து பறவைகளை பார்க்கிலும் எங்களை ஞானவான்களுமாக்கி.
இந்த காரியங்கள் நாம் பார்க்கிறோம்னா இந்த அளவுக்கு நாம் ஞானமுள்ளவர்கள் அல்ல. ஆனா தேவனுடைய மிகுந்த பெரிய கிருபை இறக்கத்தினால ஞானமுள்ளவர்களாக நாம் நின்று வானத்தின் நியமங்கள் பத்தி பேசுறோம், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நம்ம பத்தி பேசுறோம். அதற்கேற்ற கல்வி ஞானமோ அதற்கேற்ற ஒரு தகுதிகளோ நமக்கு இல்லை. ஆனா தேவன் கொடுத்திருக்கிற சிருஷ்டிகர் தன்னுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை அவருடைய ஆவியின் மூலமாக நமக்கு தெரிவிக்கும் போது இது ஆச்சரியமும் நமக்கு மத்தியில அதிசயமான காரியங்களும் பிரமிப்பொட்டுகிற விஷயங்களுமாகவும் இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வானங்களின் நியமங்கள் பார்க்கறதுக்கு முன்பாக நம்முடைய பூமி, பூமி பற்றி நமக்கு ஓரளவு தெரியும். இது சூரிய குடும்பத்தில் இருக்கிற 9 கிரகங்கள்ல இதுவும் ஒண்ணு. இதனுடைய விட்டம் எடுத்துட்டீங்கன்னா 12,756 கிலோமீட்டர். நாடுகள் 240 மேலான நாடுகள் இருக்குது. கடல்கள் எடுத்துட்டோம்னா பெருங்கடல்கள் மாத்திரமே 17 பெருங்கடல்களுக்கு மேல இருக்குது. சுருக்கமா சொல்லிட்டோம்னா மனுஷ குடியிருப்புக்கென்று சிருஷ்டிக்கப்பட்ட பூமி, உண்டாக்கப்பட்டது இந்த பூமி மாத்திரம்தான். இது நம்ம ஓரளவு நம்ம அறிஞ்சிருக்கிறோம். ஆனா அன்பான சகோதர சகோதரியா, நம்ம பார்க்கறது வானத்து நியமங்கள் அப்படிங்கும் போது இந்த பூமிக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள், பூமிக்கு மேலான விஷயங்கள். பூமிக்கு மேலான விஷயங்கள் போது இப்ப நம்ம அண்ணாந்து பார்க்கும்போது வெறும் வானம் மட்டும் பார்க்கணும். அங்க நீலக்கடலையோ இல்ல மேகத்துக்கு மத்தியிலயோ ஏதோ சின்ன சின்னதாக ஸ்டார்ஸ் நட்சத்திரம் மினிட்டு இருக்கிறது இது மாத்திரம் நம்ம பாக்குறோம். ஆனா நம்ம இதுக்கு இடையில இருக்கிற இந்த வளிமண்டலம் இல்லைன்னா வாயு மண்டலம், இது மிகவும் ஒரு பெருமைக்குட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு அளவு நாம் இதை படிச்சிருக்கலாம், ஸ்கூல்ல நமக்கு சொல்லி கொடுத்துருக்கலாம். ஆனா இப்ப நம்ம பார்க்கலாம், இது நம்ம என்ன பண்ணோட பாக்குறோம்னா, ஒரு சிருஷ்டிகர் தன்னுடைய சிருஷ்டிப்ப நிலைநிறுத்துறதுக்கு, இல்லைன்னா பூமியை நிலைநிறுத்துறதுக்கு, இல்லைன்னா அது சரியா இயங்குறதுக்கு, அதுல இருக்கிற பூமியின் குடிகளாகிய மனுஷர்கள், மிக முக்கியமாக மனிதர்கள், அவர்களுடைய ஜீவியத்திற்கு, அவர்களுடைய எதிர்கால நன்மை சகலமும் உள்ளடக்கினதாக இருக்குது. எங்க தெரியுங்களா, நான் இப்ப அண்ணாந்து பார்க்க முடியாத இருக்கிற இந்த வாயு மண்டலம், இல்லைன்னா வளிமண்டலத்துல நம்ம அந்த அது நான்கு அடுக்குகள் கொண்ட இந்த வளிமண்டலம் பார்க்கும்போது, ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ரேடோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர், இது நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருக்கலாங்க. ஆனா இவைகள் எதுக்குன்னு, அன்பான சகோதர சகோதரிகளை, இந்த நான்கு அடுக்குகள் மூலமாக இந்த பூமி என்ன விதமாக பாதுகாக்கப்பட்டிருக்கு நம்ம ஓரளவு நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ட்ரோபோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுகிற பூமியின் முதல் அடுக்கு, இங்க இருந்து கீழே பூமியில இருந்து முதல் அடுக்கு, இது பூமியின் மேற்பரப்புல இருந்து சுமார் 9 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. இது எங்க இருக்குன்னா துருவ பகுதியில. ஆனா பூமத்திய ரேகைன்னு சொல்லப்படுகிற இந்த பூமியின் மையத்துல 17 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருக்கு. இதன் மூலமாக பூமியில ஏற்படுகிற தட்ப வெப்பநிலைகள் அதுல மாறுதலுக்கு இது மிக முக்கிய பங்கு வகிக்குது. இந்த முதலாவது வளிமண்டலம், இல்லையா ட்ரோபோஸ்பியர்னு சொல்லப்படுகிற இந்த முதலாவது வாயு மண்டலம், ஆனா நம்ம கண்ணில பாக்குறது இல்ல, இதனுடைய முக்கியத்துவங்கள் இருக்குது. அடுத்ததாக நாம் பார்த்தோம்னா ஸ்ட்ரேடோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுகிற இரண்டாவது வளிமண்டலம், இல்லைன்னா வாயு மண்டலம், இது எப்பேற்பட்டதாக இருக்குதுன்னு அன்பான சகோதர சகோதரியில, இது முதலாம் அடுக்காகிய ட்ரோபோஸ்பியர்ல இருந்து 51 கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சு இருக்குது. இதற்கு இன்னொரு பேர் இருக்குது, ஓசேன் படலம்னு சொல்லிட்டு. இந்த ஓசேன் படலம் இன்னைக்கு நிறைய நம்ம பேப்பர் நியூஸ்ல எல்லாம் பாக்கலாங்க, ஓட்டை விழுந்துருச்சு அப்புறம் அது சரியாயிட்டு வருது, அதனாலதான் பூமியில வெப்பம் அதிகமாயிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம செய்திகள்லாம் பாக்குறோம். இந்த இரண்டாவது அடுக்கான இந்த ஸ்ட்ரேடோஸ்பியர்ல இந்த ஓசேன் படலம் சொல்லப்படுகிறது. இதுல இருந்து இது பூமிக்கு, அதாவது பூமிக்கும் அதனில் இருக்கிற ஜனங்களுக்கும் இது எவ்வளவு பெரிய பாதுகாப்பாக தேவன் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாருன்னா, கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்புகள். இதெல்லாம் நான் பாக்குறது இல்ல, நாம் வெறும் காற்று மட்டும் வருது, மேகம் மட்டும் பாக்குற போயிட்டே இருக்கிறோம். ஆனா இந்த பாதுகாப்பு எப்பேற்பட்டதுன்னா, சூரியன்ல இருந்து ஒளிக்கதிர்கள் பூமிக்கு வருது, அந்த சூரிய ஒளிக்கதிர்கள் பூமிக்கு வரும்போது சூரிய ஒளிக்கதிர்கள்லயே விசேஷமாக புற ஊதா கதிர்கள்னு ஒரு கதிர்வீச்சு இருக்குதுங்க, வெப்பம் அது கூட கதிர் தான், சூரிய ஒளிச்சிருந்ததுல புற ஊதா கதிர்கள், இந்த புற ஊதா கதிர்கள் கூட அங்கே இருந்து நேரம் பூமியை தான் தாக்குது. அதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அந்த புற ஊதா கதிர்கள் கடும் வெப்பமாக இருக்கும், அது ஒருவேளை நம்முடைய தோல் பகுதிகளில் படும்போது தோல் சம்பந்தமான நோய்கள் உண்டாயிரும். குறிப்பா இந்த பிடரி பகுதியில, நம்ம சொல்றோம் தலைக்கு கீழே முதுகுக்கு மேல இருக்கு, இந்த பிடரி பகுதியில தாக்குதல், ஒருவேளை அந்த கதிர்வீச்சு நடக்கும்போது அந்த புற ஊதா கதிர்கள் படும்போது அது பக்கவாத விளைவுகள் கூட ஏற்படுத்துதான், மிகவும் மிகவும் அபாயகரமான கதிர்வீச்சு. இந்த புற ஊதா கதிர்கள் மனுக்குலத்தையோ இல்ல அதனுடைய உயிர்களோ தாக்காத படிக்கு ஒரு ஃபில்டர், அதாவது ஒரு வடிகட்டி போல செயல்படுகிறது இந்த ஓசேன் படலம் ஆகிய இரண்டாவது அடுக்கு. அன்புரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட தேவன் எவ்வளவு அக்கறையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. காத்து சுவாசித்து போயிட்டு இருக்கிறோம், ஒண்ணு தெரியல, ஆனா அதுல கூட நம்முடைய அப்பா நம்ம மேல எவ்வளவு அக்கறையுள்ளவராக இருக்கிறார் பாருங்க. தன்னுடைய பிரமிக்கத்தக்கதா இருக்கிற, அதிசயமாய் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற இந்த பிரமிக்கத்தக்கதான சிருஷ்டியா நம்ம அனுக்குலம் ஜீவிக்கிறதுக்கும் அதனுடைய காரியங்கள்லையும் தேவன் வச்சிருக்கிற அக்கறை எடுத்துட்டு பாருங்க. இதெல்லாம் பாருங்க, எப்போவோ சிருஷ்டிக்கப்பட்டது, உண்டாக்கப்பட்டது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மூன்றாவது அடுக்கு, இந்த மூன்றாவது அடுக்கு நான் பார்த்துட்டோம்னா, அது மீசோஸ்பியர் சொல்லலாம். மீசோஸ்பியர், இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, அன்புக்குரிய சகோதரி, இது இரண்டாவது அடுக்காகிய ஸ்ட்ரோபோஸ்பியர்லிருந்து 80-85 கிலோமீட்டர் அளவுக்கு விரிஞ்சு பறந்து உயரமாகவும் இருக்குது. இதனுடைய அளவீடுகள்லாம் இருக்குது, அதில் அந்த அளவீடுகள் நம்ம இப்போ தேவையில்லை, அதனுடைய முக்கியத்துவம் மாத்திரம் நாம் பார்க்கலாம். இது என்ன தெரியுங்களா, இந்த பகுதியில தான், இந்த மூன்றாவது அடுக்கு பகுதிகளில் தான் நான் பார்க்கவும் பாருங்க, நைட்ல ஒரு சில நேரத்தில் வானத்தில் சாரணும் ஒரு நட்சத்திரம் எழுந்து எரிஞ்சு விழுங்குறது போல பார்க்கவும் தெரியுங்களா, விண்கற்கள் இல்லைன்னா எரிகற்கள் அந்த பகுதியில வந்து தான் எரிஞ்சு, இந்த மூன்றாவது அடுக்கு பகுதியில தான் எரியுது. மேலாக இருக்கிற அந்த விண்கற்கள் இந்த பகுதிக்குள்ள நுழையும் போது அது எரிஞ்சிருது, ஓரளவு குறைஞ்ச வெப்பநிலை அங்க இருக்குது. அங்க அதிகமாக இந்த மூன்றாவது அடுக்காகிய மீசோஸ்பியர்ல அதிகமாக பனித்துகள்கள் இருக்குது, அந்த பனித்துகள்கள் மேகமூட்டம் போல இருக்கு, மேகமூட்டம் போல இருக்கு. அப்படி மேகமூட்டம் போல இருக்கிற பனி சுமார் 44,000 மைல் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்குது மேலே இந்த மூன்றாவது அடுக்கில, மூன்றாவது வளிமண்டலத்தில். இது ஏன் இவ்வளவு தூரம் பறந்து விரிஞ்சிருக்குதுன்னா, 44,000 மைல் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்குதுன்னா, இப்ப அதற்கு மேலே இருந்து வருகிற சூரிய ஒளி இந்த 44,000 பூமிக்கு மேலான இருக்கிற அந்த மூன்றாவது நிலை மீசோஸ்பியர் இந்த அடுக்கில இருந்து இந்த பறந்து விரிஞ்சிருக்கிற இந்த பகுதி வழியாக ஊடுருவித்தான் பூமிக்கு அந்த சூரிய வெளிச்சம் வருது. அந்த சூரிய வெளிச்சம் அங்கிருந்து ஊடுருவி வரும்போது அந்த சூரிய வெளிச்சத்தை, வெப்பத்தை இந்த பனி அடுக்கு போன்ற மேகம் போல இருக்கிற இந்த பனி அடுக்கு என்ன பண்ணுதுன்னா, ஒரு குவிலென்ஸ் போல, குவிலென்ஸ் இதெல்லாம் இருக்கு தெரியுங்களா. அந்த குவிலென்ஸ் அது என்ன செய்யும்னா, வெப்பத்தை ஒரு இடத்துல கொண்டு வந்து அந்த பகுதியை சூடாக்கும். குவிலென்ஸ் அது குவிலென்ஸ் போல செயல்பட்டு அந்த சூரியன்ல இருந்து ஒரு வெப்பத்தை குவிலென்ஸ் போல செயல்பட்டு பூமியில மைய பகுதியில கொண்டு வருது, பூமத்திய ரேகை பகுதியில கொண்டு வருது. அப்படி பூமியில மைய பகுதியில குவிலென்ஸ் போல செயல்பட்டு வருகிற இந்த வெப்பத்தின் மூலமாகத்தான் பூமியில வேதி மாற்றங்கள் இருந்து, அதாவது தண்ணீர் ஆவியாகி மீண்டும் மழையாக பொழிகிற இந்த சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா இதே இந்த பனிப்படலத்துல ரெண்டு பக்கமும் ஓரங்கள்ல, இந்த 44,000 கிலோமீட்டருக்கு அகலமாயிருக்கிற இந்த ஓரங்கள்ல அதே சூரிய ஒளி படும்போது ஓரப்பகுதிகளில் பட்டு தெரிச்சிடுது. அப்படி தெரிச்சிடுறதுனால அந்த வெப்பம் இந்த பூமி பகுதிக்கு அங்க வர்றதில்லை. இது எந்த பகுதின்னா, கடகரேகை மற்றும் மகர ரேகைன்னு சொல்லப்படுகிற இந்த ஆர்டிக் இல்லைனா அண்டார்டிக் கூட சொல்லுவாங்க, இந்த ரெண்டு துருவ பகுதிகள். இந்த துருவ பகுதிகளில் சூரிய ஒளி இதன் மூலமாக வராததுனால அங்க இன்னமும் பாத்தீங்கன்னா குளிர் பிரதேசமா இருக்குதுன்னு பாருங்க. பனி பிரதேசங்கள் சொல்றாங்க தெரியுங்களா, ஆர்டிக் அண்டார்டிக், மனுஷன் இன்னும் போக முடியாத பகுதியா கூட இருக்கு. அதனுடைய குளிர்தன்மை எந்த அளவு இருக்கு தெரியுங்களா, ஒருவேளை நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு, ஸ்ட்ராங்கான இரும்பு எடுத்துட்டு போய் அந்த குளிர் பகுதியில பிரதேசத்துல வச்சோம்னா, ஆர்டிக் இல்லைன்னா அண்டார்டிக் அந்த பகுதிகளில் வச்சோம்னா, அந்த இரும்பு எப்படி போகும்னா, இந்த ரோஜாப்பூ இதழ் சதனம் பாருங்க, ரோஜாப்பூ வாடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய இதழ் என்ன ஆகும்னா, அந்த பூ இப்படி தூக்கி பிடிச்சோம்னாவே அப்படியே பொல 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 பொலன்னு கொட்டும், அந்த ரோஜா இதழ்கள்லாம் கொட்டிடும். அது போல அந்த இரும்பு கொட்டிடும். அந்த குளிருடைய தன்மை அவ்வளவு கடும் குளிர் இருந்தது இந்த ஆர்டிக் மற்றும் அண்டார்டிக் இந்த துருவ பகுதிகள். அந்த பகுதிகளில் சூரிய வெப்பம் படாததுக்கான மிக முக்கியமான காரணம் இந்த மூன்றாவது அடுக்காகிய மீசோஸ்பியர்ல இருக்கிற அந்த பனிப்படலங்கள். அந்த பனிப்படலங்கள் மூலமாக சூரிய வெப்பம் குவிலன்ஸ் போல செயல்பட்டு பூமிக்கு மாத்திரம் வருது, அந்த பனிப்பிரதேசங்கள்ல படுறதில்லை. இன்னும் அங்க பனிமலைகள் இருக்குது. இதனுடைய முக்கியத்துவம் என்னன்னா, மன சகோதர சகோதரிகளே, இந்த அந்த பனி துருவ பகுதிகளில் இருக்கிற அந்த பனிப்பிரதேசங்களின் மூலமாகத்தான் இன்றைக்கும் பூமியினுடைய வெப்பநிலை கண்ட்ரோல் பண்ணப்படுது, கட்டுப்படுத்தப்படுது. சமீப காலங்களில் கூட அதை குறித்துதான் செய்திகளை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. தேவன் பாருங்க, யோகுட்ட சொல்றாரு, நான் பூமியை அஸ்திவாரப்படுத்தும் போது நீ எங்க இருந்தாய் அப்படின்னு கேட்கும் போது, எனமோ பூமி அங்கிருந்து ஒரு உருண்டையா செஞ்சு வச்சு கொண்டது வச்ச மாதிரி இல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அடுக்குகள் நாம் கண்ணுல பார்க்காதது, கண்ணுல பார்க்காத இந்த அடுக்குகள்லயே இவ்வளவு காரியங்கள் இருக்குது. ஆனா முழுக்க முழுக்க மனு குலத்தின் நன்மைக்காக, ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக்காக செய்து வச்சிருக்கிற மிகப்பெரிய காரியங்கள் அவைகள்லாம் இருக்கிறதுனாலதான் நாம இவ்வளவு இந்த மாதிரி இந்த தட்ப வெப்ப நிலை சரியா இருக்குது. நமக்கு நாம் ஜீவிக்கிறதுக்கு சரியான முறையில இந்த பூமியில நிறுவப்பட்டிருக்கு தன் மன சகோதர சகோதரிகளே. இது மூன்றாவது அடுக்குடைய முக்கியத்துவம். நான்காவது அடுக்கு நாம் சொல்லிட்டோம்னா, அந்த நான்காவது அடுக்குடைய பேரு அயனோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நான்காவது அடுக்குடைய பேரு இந்த அயனோஸ்பியர்னு சொல்லப்படுகிற இந்த நான்காவது அடுக்குல என்ன இருக்குது அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, அந்த அயனோஸ்பியர்ல சென்ட்ரு பகுதியில மேக்னட்டோஸ்பியர் அப்படின்னு சொல்லப்படுகிற காந்த ஈர்ப்பு விசை பகுதி இருக்கு. ஈர்ப்பு விசை அதிகமா இருக்குது, இல்லைன்னா காந்த விசை பகுதி அதிகமா இருக்கு. இந்த அயனோஸ்பியருக்கு சென்ட்ரல் பாயிண்ட்ல இருக்கிற இந்த மேக்னட்டோஸ்பியர் பகுதி எப்படி செயல்படுதுன்னா, இன்னைக்கு நாம் பண்ணிட்டு இருக்கிறோம் செல்லு சேட்டலைட்டு இன்னும் எவ்வளவோ ப்ரோக்ராம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், கேட்டுட்டு இருக்கோம். இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள் இவைகள் எல்லாம் எங்க நடக்குதுன்னா, இந்த நான்காவது அடுக்காகிய அயனோஸ்பியர் அதன் சென்ட்ரல் பகுதியாக இருக்கிற மேக்னட்டோஸ்பியர்னு சொல்ற பகுதியில இருந்துதான் ஈர்த்து கொடுக்கறது. நீங்க அதனாலதான் நீங்க பார்க்கலாம், அந்த எலக்ட்ரானிக் பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா, டிரான்சிஸ்டர் எல்லாம் பாத்தீங்கன்னா காந்தம் வச்சிருப்பாங்க, அது விளையாடுறதுக்கு வைக்கிறது இல்ல, இந்த ஈர்ப்பு விசை இருக்கிறதுக்காக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றங்கள் இது எந்த காலத்தில் நடக்க வேண்டியது? இல்லைன்னா நடக்கிறது, இது எந்த காலத்தில் நடக்கிறது? தகவல் தொடர்பு பரிமாற்றம், டிவி, செல்லு, ரேடியோ, இதெல்லாம் எந்த காலத்துக்குரியது? நம்முடைய காலத்துக்குரியது, ராஜ்யத்தின் காலத்துக்குரியது. இந்த டெக்னாலஜி இன்னும் வளரணும், ஹை டெக்னாலஜி ஆகும். ஆனா இவைகளை நாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா இவைகள் எப்ப நிர்மாணிக்கப்பட்டது தெரியுங்களா? பூமியை உண்டாக்கும் போதே. எதிர்காலத்துல, எதிர்காலங்கள்ல நடக்க போகிற அந்த மகத்துவமான காரியங்களுக்கு, மனுஷருடைய மிகுந்த நன்மைக்கு பிரயோஜனமாக எப்பவோ. ஆனால் இந்த வளிமண்டலங்கள் என்ன ஆச்சரியம்னா, நம்ம கண்ணில பாக்குறது இல்ல. இந்த வளிமண்டலங்கள்ல இவ்வளவு வேலைகள் தேவன் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறார். இவைகள்லாம் இருக்கிறதுனால நம்ம ரொம்ப இலகுவாயிட்டோம். இன்னைக்கு ரொம்ப இலகுவாயிட்டோம். உட்காந்துட்டு ஒரு இடத்துல உட்காந்துருந்துட்டு இங்க இருந்து நாம கேட்டுட்டு இருக்கோம். இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் சரி, சமையல் ஆயிடுதான்னு கேட்கற அளவுக்கு கூட இன்னைக்கு நம்ம வச்சுட்டு இருக்கிறோம். நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்குது அந்த பெரிய சகோதர சகோதரிகளே. இதுவே இப்படி இருக்கும்போது ஆவிக்குரிய விஷயங்கள்ல இந்த தகவல் தொடர்பு பரிமாற்றங்களுடைய வளர்ச்சி அதிகம். அதை நாம் முதல் பண்ணங்களாகிய நாம் சுவைத்து பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த மிக முக்கியமான பொறுப்பு இந்த அயனோஸ்பியர், அதன் மையத்தில் இருக்கிற மேக்னட்டோஸ்பியர் பகுதியுடைய காரியங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. யோபு 37:5 நாம் படிக்கலாம்.
தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் கூற பண்ணுகிறார். நாம் கிரகிக்கடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார்.
நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். அதாவது நம்மளால கற்பனை பண்ணாலும் எட்டல, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியல, அவ்வளவு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நான் பாருங்க, இந்த மகத்துவங்கள்லாம் செஞ்சிருக்கிறார்னா மனுக்குலத்தின் மேல அவருக்கு எவ்வளவு அக்கறை இருக்குது. தேவன் சொல்றோம், வல்லமை உள்ளவர்னு சொல்றோம். அவருடைய வல்லமை எவ்வளவு பெருசு பாருங்க, அவருடைய மகத்துவம் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. கிரகிக்க கூட முடியாதது. கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லயே நமக்கு இவ்வளவு நன்மைகள் இருக்குது. அப்படின்னா கண்ணுல பார்க்கும்படியாக இருக்கிற விஷயங்கள்ல எவ்வளவு நன்மைகள் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம்ம அடுத்ததாக நம்ம இங்க பார்க்கும்போது பூமியில இருந்து இந்த வளிமண்டலங்கள் பார்த்துட்டோம். வளிமண்டலுக்கு மேலாக அடுத்ததாக நாம் பாக்குறது பாக்குற வானங்கள். நாம் அண்ணாந்து பாக்கணும் தெரியுங்களா, நட்சத்திரங்கள் இருக்குது. நாம் கூட சொல்ற மாதிரி ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், இந்த ஸ்டார்ஸ் இருக்கிற வானங்கள், இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற இந்த வானங்கள். இந்த வானங்கள் குறித்து சொல்லும்போது நமக்கு சுருக்கமா தெரியும். நம்முடைய சூரிய குடும்பம் நமக்கு பரிச்சயமானது. இந்த சூரிய குடும்பத்துல 9 கோள்கள் இருக்குது, அதுல ஒரு கோளாக தான் பூமி இருக்குது. இதெல்லாம் நமக்கு ஓரளவு பரிச்சயமானது. ஆனா இந்த சூரியன் இருக்கிற இந்த சூரிய குடும்பம், ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லப்படுகிற அந்த பால்வெளி மண்டலம், இந்த பால்வெளி மண்டலம் மாத்திரம், அதாவது ஒரு பால்வெளி மண்டலம்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பால்வெளி மண்டலத்துல 48,000 கோடி நட்சத்திரங்கள் இருக்கலாம். ஒவ்வொரு நட்சத்திரமும் எப்படி இருக்கலாம்னா, சூரியன் சூரியனோட பெருசா இருக்கலாம். இது ஒரு பால்வெளி மண்டலம். இப்படி இருக்கிற ஒரு பால்வெளி மண்டலத்துல இருக்கிறது தான் நம்முடைய சூரிய குடும்பம். அதாவது உதாரணமா சொல்றோம்னா, 48,000 கோடி நட்சத்திரங்களாகிய 48,000 கோடி சூரியன்ல ஒரு சூரியன் தான் நம்முடைய சூரியன் அப்படி நாம எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கணும். இது ஒரு பால்வெளி மண்டலம். இதே போல இந்த பிரபஞ்சத்துல சுமார் 10,000 கோடி பால்வெளி மண்டலங்கள் இருக்கலாம். இருக்கலாம்ங்கிறது எதுக்காக அந்த வார்த்தைனா, குறைச்சி இல்ல அதிகமா தான் இருக்கும், இருக்கலாம் அப்படிங்கிறது நம்முடைய சகோதரர்கள் மற்றும் தற்காலத்துல தேவன் வெளிப்படுத்தின அந்த மகத்துவங்களை ஆராய்ந்தவர்களுடைய கூற்றாக இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவைகள்ல ஒரு சில பால்வெளி மண்டலங்கள்லாம் அங்க அது என்ன என்ன வடிவமைப்புல இருக்குதோ அந்த வடிவமைப்புக்கு ஏற்ற பேர் கொடுத்திருக்கிறாங்க. ஆண்ட்ரோமோட கேலக்சி, அப்புறம் வேர்ஃபூல் கேலக்சி, அதாவது சுருள் போன்று இருக்கிற கேலக்சி, அதாவது பால்வெளி மண்டலம், சேபர், மற்றும் இன்னும் நிறைய இருக்குது. வாழ் மாதிரி இருக்குது, நீண்ட வாழ் மாதிரி இருக்குது, டிசைனா நிறைய பால்வெளி மண்டலங்கள் இருக்குது. பால்வெளி மண்டலங்கள்னா 48,000 கோடி நட்சத்திரங்கள் அடங்கின ஒரு தொகுப்பு பால்வெளி மண்டலம். இதே போல அநேக பால்வெளி மண்டலங்கள் இருக்குது. அநேக பால்வெளி மண்டலங்களையும் இருக்கிற நட்சத்திரங்கள்லாம் ஒவ்வொன்றும் சூரியனை விட பெருசு பெருசாக தான் இருக்குது. இந்த ஸ்டார்ஸ்னு சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரம் எப்படி ஒளி வீசுது, எப்படி அதனுடைய லைட் நம் பார்வைக்கு கூட தெரியுது, அது எப்படி அப்படி பிரம்மாண்டமா ஒளி வீசிட்டு இருக்குதுன்னா, இந்த நட்சத்திரங்கள் ஹைட்ரஜன் பிளஸ் இல்லைனா மற்றும் ஹீலியம், இந்த இரண்டு வித வாயுக்களால் ஆனது. ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம், இந்த ரெண்டு வித வாயுக்களும் இணைந்தது தான் இந்த ஸ்டார்ஸ். இது என்ன பண்ணுங்கன்னா அந்த லைட் எப்படி வருதுன்னா தேவனுடைய பிரம்மாண்டமான சிருஷ்டி பாருங்க. இன்னைக்கு என்னமோ ஆட்டோமேட்டிக் நிறைய நம்ம சொல்லிக்கிறோம் சின்ன சின்ன விஷயங்களுக்கு. இந்த ஸ்டார்ஸ்ல இருக்கிற இந்த வாயு கலர் அணுக்கருப்பிளவை தனக்குள்ளேயே அணுப்பிளவு ஏற்படுத்தும் போது மிகப்பெரிய வெப்பம் மிகப்பெரிய வெளிச்சம் உண்டாகும். இந்த விதமாக தன்னுடைய வெளிச்சத்தை அது பெருக்கிக்கிறது, அது அப்படியே அந்த அந்த மாற்றம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. அதனாலதான் இந்த ஸ்டார்ஸ் ஒளி வீசுது, நட்சத்திரங்கள் ஒளி வீசுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் சங்கீதம் 19 சங்கீதத்துல 1 வசனம் படிக்கும் போது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறதுன்னா அந்த நட்சத்திரங்கள்னு ஒருவேளை நாம் கணக்கெடுக்கணும் அப்படின்னு, ஒருவேளை எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு நாம் விரும்பிட்டோம்னா நம்ம நிறைய பழமொழிகள்லாம் சொல்லுவாங்க. ஆனா உண்மையாக என்ன தெரியுங்களா, எவ்வளவு நட்சத்திரங்கள் இருக்கலாம் ஒரு தோராயமான மதிப்பீடு 40 போட்டுட்டு பக்கத்துல 21 சைபர் போட்டுக்கோங்க. வீட்டுல போயோ இல்ல நைட்ல தூங்குற வரைக்கும் எண்ணி எண்ணி பாருங்க என்ன இலக்கம் வருதுன்னு. ஒருவேளை குறிச்சு கொடுங்க, 40 போட்டுட்டு 21 சைபர் பக்கத்துல போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவு எவ்வளவு ஸ்டார்ஸ் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், இதெல்லாம் கேட்கும்போது நமக்கு என்ன என்னமோ மாதிரி தோணுது. எவ்வளோ நட்சத்திரங்கள், இவ்வளோ ஸ்டார்ஸ், இவ்வளோ பிரமிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இலக்கம் என்னத்துக்கு அது ஸ்தானங்கள் நம்ம சொல்லுவோம் பாருங்க, 1, 10, 100, 1000, 10,000, 1,000 இந்த ஸ்தானங்கள் வரிசைப்படுத்துகிற பாருங்க. அந்த இலக்கம் சொல்றதுக்கே நம்ம ரொம்ப பார்க்க வேண்டியது இருக்குது. ஒருவேளை தெரியலனா இது எதுக்கு நமக்கு தேவையில்லாத வேலைன்னு போட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஆனா தேவன் எப்பேற்பட்டவர்னு தெரியுங்களா, சின்ன சின்ன விஷயங்கள்லையும் சரி மிக பிரமாண்டமான விஷயங்களையும் சரி அவரை குறிச்சு வசனம் படிங்க. சங்கீதம் 147 சங்கீதம் 4 வசனம்,
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகளுக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார்.
அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி, முன்பாக இந்த வசனத்துக்கு முன்பாக ஒரு படம் உங்களுக்கு காமிச்சாங்க, அந்த படத்துல நீங்க கவனிச்சு பார்த்துருப்பீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகள். அந்த பிக்சர்ல ஸ்டார்ஸ் பத்தி போடப்பட்டிருக்கும், அது மிகப்பெரிய பால்வெளி மண்டலங்களோட நட்சத்திரங்களுடைய தொகுப்பு. இது சும்மா ஒரு சின்ன ஒரு ஓரப்பகுதி தான் நாம் பாக்குறது. ஆனா இவைகள்ல இருக்கிற ஒவ்வொரு நட்சத்திரமும் அவர் பெயர் வச்சு அழைக்கிறாராம், பெயரிட்டு அழைக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் பெயரிட்டு அழைக்கிறாரா அவருடைய நட்சத்திரங்களை. நம் பேக்ல என்னதான் வச்சுட்டு போனாலும் ஒரு சில நேரங்கள்ல நமக்குரிய புக்கோ நோட்ஸோ ஏதோ இருந்தாலும் அது எங்க வச்சிருக்கோம் என்ன செய்யணும் மறந்துட்டு போயிடுவோம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது, அந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி உபயோகப்படுத்திக்கலாம். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. அனந்த ஞானம் உள்ள தேவன் அவர் தன்னுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவங்கள் சொல்லும் போது அவர் நட்சத்திரங்களை பெயரிட்டு அழைக்கிறார். அப்படி பெயரிடப்பட்ட நட்சத்திரங்கள்ல மனுஷன் பெயர், மனுஷன் கண்டுபிடிச்ச அந்த நட்சத்திரங்களுக்கு என்ன பெயர் இடுறாருன்னா கண்டுபிடிச்சவருடைய பெயர் இருக்கும், இல்லைனா அந்த வடிவம் பார்த்து ஒரு சில பேர் இருக்கும், அது போன்ற ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. ஆனா அதே போல நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல கூட யோக புஸ்தகத்துல தேவன் ஒரு சில நட்சத்திரங்களுடைய பெயர்கள் கூட கொடுத்திருக்கிறார். இப்ப நாம் ஒரு சில நட்சத்திரங்களுடைய பெயரும் மற்றும் அதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு மாத்திரம் நம்ம மேலோட்டமாக நாம் பார்க்கலாம். உள்ள போய் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு நம்ம இல்லை, மேலோட்டமாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக கேனிஸ் மெஜாரிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு நட்சத்திரம், ஒரு ஸ்டார் நட்சத்திரம் நாம் சொல்றோம். ஆனா இது எவ்வளவு பெருசு தெரியுங்களா, சூரியன் எவ்வளவு பெருசோ அது போல 1950 மடங்கு பெருசு. சூரியன் எவ்வளவு பெருசோ அது போல 1950 மடங்கு பெருசு. ஒருவேளை ஒரு ஃபுட்பால் எடுத்துட்டு, நான் ஃபுட்பால் எடுத்துட்டு கையில வச்சுட்டு இந்த போன் ஊசி இருப்போம் அந்த சாக்கு தைக்கிற ஊசி, அந்த ஊசி எடுத்து அந்த ஃபுட்பால்ல வச்சோம்னா அது எவ்வளவு பாயிண்ட் குடிக்கும், இல்லைன்னா எவ்வளவு புள்ளி எவ்வளவு இடத்த அந்த ஊசி ஆக்கிரமிக்கும். அந்த ஊசியுடைய முனையுடைய அளவு எவ்வளவோ அதுதான் நம்முடைய சூரியன். அந்த ஃபுட்பால் அளவு சொல்றோம் பாருங்க தெரியுங்களா, அது இந்த கெனிஸ் மெஜாரிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரத்தோடைய அளவு. இந்த நட்சத்திர பால்வெளி மண்டலத்துடைய இந்த பால்வெளி மண்டலத்திற்குள்ள இருக்குது ஒரு சிரியஸ் அப்படிங்கிற ஒரு நட்சத்திர கூட்டம். அந்த சிரியஸ் அப்படிங்கிற நட்சத்திரம்னா ரொம்ப பவரா இருக்கும், ரொம்ப லைட் அதிகமா இருக்கும், ரொம்ப பிரைட்டா இருக்கும் என்ன சொல்லிட்டோம்னா. அது அதுக்கு பேர் கூட ஒரு பேர் இருக்குது, நாய் வடிவ நட்சத்திரம்னு கூட சொல்லுவாங்க, டாப் ஸ்டார் நாய் வடிவ நட்சத்திரம். ஏன் நாய் வடிவ நட்சத்திரம்னா அந்த நட்சத்திரங்கள் பால்வெளி மண்டலத்துல இருக்கிற அந்த நட்சத்திரங்களின் தொகுப்புல அது சரியா நாம் இணைச்சு பார்த்தோம்னா அந்த உருவம் இருக்கும். அந்த உருவங்களின் அடிப்படையில் தான் யோக புத்தகத்துல கூட சொல்லப்பட்டிருக்கும். இதனுடைய விட்டம் சொல்லிட்டோம்னா அந்த கெனிஸ் மெஜாரிஸ் உடைய அளவீடு நாம் சொல்லிட்டோம்னா 14,95,98,020 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். அந்த பெரிய சகோதர சகோதரிகளே, இது நட்சத்திரங்களுடைய பிரமாண்ட மாற்றம் தான் நாம் பார்க்கிறோம். அவைகள் எப்படிப்பட்டதாக இருக்குது, அதனுடைய பிரமாண்ட மாற்றம் நாம் பார்க்கிறோம். இன்னொரு நட்சத்திரம், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இன்னொரு பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற அந்த நட்சத்திர தொகுப்புடைய பேரு பிளாக் ஹோல். இந்த பிளாக் ஹோல்னு சொல்லப்படுகிற இந்த பால்வெளி மண்டலத்தில் இருக்கிற இது ஒரு வகை நட்சத்திரத்துடைய பேர். இது என்ன செய்யும்னா, தன்னைத்தானே தனக்குள்ளேயே மோதிக்கும், தனக்குள்ளேயே மோதிக்கும் அந்த அந்த நட்சத்திரம். தனக்குள்ளேயே மோதிட்டு மோதிட்டு அதனுடைய துகள்கள் கொஞ்சம் கூட வெளியே வராது, மாறாக அதுக்குள்ளேயே இருக்கும். அதனுடைய மைய பகுதியில், அந்த சென்ட்ரல் பாயிண்ட்ல வேற எவ்வளவு பெரிய ஸ்டார் போனாலும் சரி, அதுக்கு பேரே பிளாக் ஹோல். அதாவது மற்ற எந்த ஒரு நட்சத்திரம் போனாலும் சரிங்க, அந்த நட்சத்திரத்தை இந்த பிளாக் ஹோல் பகுதி, அதாவது இந்த 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 நட்சத்திரம் என்ன பண்ணோம்னா, எவ்வளவு பெரிய ஸ்டார் அந்த பகுதியில வந்தாலும் அப்படியே இழுத்து உள்ள வச்சுக்கும், வெளியே விடவே விடாது, வெளியே தாண்டியும் போகாது. இதனுடைய ஈர்ப்பு விசை அப்படி தப்பேற்பட்டது. இந்த பிளாக் ஹோல்னு சொல்லப்படுகிற நட்சத்திரத்துடைய தன்மை என்பக்கூடிய சகோதர சகோதரிகளே. இன்னொன்னு இருக்குது, சூப்பர் நோவா. அதனுடைய தனித்தனி படங்கள்லாம் இல்லை, சூப்பர் நோவான்னு சொல்லப்படுகிற இன்னொரு நட்சத்திரம் இருக்குது. நட்சத்திரம் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது எவ்வளவு பெருசு, அதனுடைய தன்மை என்னன்னு நீங்க ஓரளவு புரிஞ்சிருப்பீங்க. ஏன் அதுக்கு பேர் சூப்பர் நோவானா, மற்றவைகளை காட்டிலும் அது சூப்பர், அதனாலதான் அதுக்கு பேர் சூப்பர் நோவா. எந்த விதத்துல அது சூப்பர்னா, இந்த ஸ்டார் பார்க்க அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு என்ன பண்ணுமா, அது எந்த அளவு லைட் இருக்குதோ, அந்த எந்த அளவுக்கு பிரைட்டா இருக்குதோ, ஒளியா லைட் இருக்குதோ, அதே அளவு ஒரு கோடி மடங்கு திடீர்னு ஆகி மிகப்பெரிய வெளிச்சத்தை காட்டிட்டு திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துடும். அந்த மிகப்பெரிய, அது ஒரு கோடி மடங்கு அதிகமான வெளிச்சத்தை வெளியிடும் போது அதனுடைய வெளிச்சம் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கும் பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கும் பாருங்க, பால்வெளி மண்டலத்தில. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்ததாக சொல்லும் போது குவாசர்ஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற இன்னொரு நட்சத்திரம் கூட்டம் இருக்குது. இது சொல்லும் போது இது ஒரு ஒளியை உதிர்க்கிற நட்சத்திரம். இது என்ன செய்யும்னா, சூரியனை போல பல கோடி மடங்கான வெப்பத்தை வெளியிட்டுட்டு அது லைட்டும் வரும், அதே சமயம் அந்த வெப்பம் அந்த இது கூட இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஸோ அதெல்லாம் ஒரு 6,000,000,000,000,000 அளவுள்ள நட்சத்திரங்கள் ஒன்று சேர்ந்து எவ்வளவு வெப்பம் வெளியிடுமோ அந்த அளவான வெப்பத்தை இது உதிர்த்துக்கிட்டே இருக்குமா, இது உதிர்த்துட்டே இருக்குமா. இந்த ஒரு சாதாரணமா தெரிகிற இந்த ஒரு நட்சத்திர கூட்டங்களும் மனுஷன் தன்னுடைய கண்களால் பார்க்க முடியாது. இதற்குரிய தொலைநோக்கி கருவிகள் மற்றும் இன்னைக்கு இருக்கிற வளர்ந்த விஞ்ஞான முறையின் படியில இதை ஓரளவு வேணா அவங்களால காண முடியுது, ஆனாலும் அவ்வளவு தூரத்துல இருக்கிறதுவே இதை ஓரளவு தான் பார்க்க முடியுது. இது தேவனுடைய சிருஷ்டிப்புல எத்தனையோ கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள்ல ஒண்ணு, அதனுடைய வெளிச்சத்துடைய பிரமாண்டமே மனுஷனுடைய கற்பனைக்கு எட்டாவதாக இருக்குது, கண்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குது. அப்படின்னா இவைகளை சிருஷ்டித்த தேவனுடைய மகத்துவம் எப்படி இருக்கும். அவர் குறித்து சொல்லும் போது, அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர். 1 தீமோத்தேயு 6:16 அந்த வசனம் நாம் படிக்கிறோம். அவர் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர்கள் போது அந்த ஒளி வெள்ளம் இல்லைன்னா அந்த மகத்துவத்தை நம்மளால வேணா நமக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அந்த கிரகிச்சு வேணா பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இதே போல மனுக்குலத்துடைய கண்டுபிடிப்புக்கு இன்னைக்கு இருக்கிற நாட்கள்ல மனுக்குலத்துடைய விஞ்ஞான அறிவு கேட்டினபடி சுமார் 88 பால்வெளி மண்டலங்களை மனுஷன் கண்டறிஞ்சிருக்கிறாரு. இந்த 88 பால்வெளி மண்டலங்கள்ல ஒரு சில குறிப்பிட்ட பெயர்கள் உள்ளது இருக்குது. டிராகோன் சொல்லப்படுகிற சர்ப்ப நட்சத்திரம், அப்புறம் கேனிஸ்ன்னு சொல்லப்படுகிற நாய் உடைய நட்சத்திரம், இன்னும் ஓரியன் சொல்லப்படுகிற நட்சத்திரம், இன்னும் கண்டர்னு சொல்லப்படுகிற வேட்டைக்காரன் போல உருவமைப்புள்ள நட்சத்திரங்கள், இவைகள் எல்லாமே இந்த சர்ப்ப நட்சத்திரம், வேட்டைக்காரன் நட்சத்திரம் இதெல்லாம் என்ன அப்படியே அங்கங்க செஞ்சு வச்சிருக்கிறாருனா, அந்த பால்வெளி மண்டலங்கள்ல அவர் சிருஷ்டிப்பு பண்ணி வச்சிருக்கிற அந்த மிக பிரமாண்டமான பால்வெளி மண்டலங்கள்ல இவைகளை இணைக்கும் போது இந்த உருவங்கள்லாம் இருக்கும், இந்த உருவங்கள்லாம் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல மிக முக்கியமாக நீங்க பாத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த படத்துல இங்க போடுவாங்க மிருகத்தீர்த்தம் போடுவாங்க, நீங்க பாருங்க. இந்த மிருகசீரிசம் நீங்க பாக்குறீங்க, இந்த ஓரியன் கான்ஸ்டலேஷன் சொல்லப்படுகிற இந்த மிருகசீரிசம் நட்சத்திரம் நீங்க பாக்குறீங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. இது வான மண்டலத்துல இருக்கிற மிகப்பெரிய ஒரு நட்சத்திர கூட்டம், பால்வெளி மண்டலத்துல இருக்கிற மிகப்பெரிய நட்சத்திர கூட்டம். நீங்க பார்க்கும்போது சின்ன சின்ன ஸ்டார்ஸ் மாதிரி தெரியுது. அந்த ஸ்டார்ஸ்ல நீங்க ஒண்ணுக்கு இருக்கிற தூரம் அலாதியானது. நீங்க நாங்க பாக்கலாம், நீங்க பாருங்க, 3 ஸ்டார் அப்படியே வரிசையா இருக்கிற மாதிரி இருக்கும். அங்க ஒண்ணு இருக்கும், இங்க ஒண்ணு இருக்கும், பின்னாடி இங்க எல்லாம் இருக்கும். இது மிருக சீர்கள் சொல்லப்படுகிற இந்த நட்சத்திர கூட்டத்துல இன்னைக்கு கூட நம்ம கண்ணில் பார்க்கலாம். நீங்க ஒருவேளை கரண்ட் ஆஃப் ஆன நேரத்தில் நீங்க போய் பாருங்க, அதுவும் அமாவாசை வந்துச்சுன்னா நீங்க போய் ஏதாவது ஒரு மொட்டை மாடியில் நின்று பாருங்க, இந்த நட்சத்திர கூட்டங்கள் நீங்க பார்க்க முடியும். இவைகளை பார்க்கும்போது இவைகளை இணைச்சோம்னா நமக்கு அந்த ஒரு சில உருவம் கிடைக்கும். இந்த மிக முக்கியமாக இந்த மூணு ஸ்டார் மையமா வச்சு நீங்க வானத்தில் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ஸ்டார் ஒரே நேர் கோடா தெரியும். இந்த கோட்டை மையமா வச்சு இவைகள்லாம் நீங்க பார்க்கலாம், இந்த மிருகசீரத்துடைய நட்சத்திரத்துடைய அமைப்பை. ஆனா இவைகளுக்குள்ள இருக்கிற தூரங்கள் மிக மிக அதிகமானது. நம்ம பார்க்க சின்ன சின்னதா புள்ளி மாதிரி தெரியுது. சரி, நம்ம எதிர்கட்டுங்க. இதே போன்றதாக அநேக விதமான உருவ அமைப்புகள் கொண்ட ஸ்டார், அதாவது நட்சத்திர மண்டலங்கள் வானத்துல தேவன் தன்னுடைய கைகளினால அலங்கரிச்சு வச்சிருக்கிறாரு. இன்னொரு நட்சத்திரம் நாம் பார்க்கலாம், அது யோக புஸ்தகம் 26:13. ஆமா, இது நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உண்டு பண்ணிட்டு, அதாவது இந்த நட்சத்திர கூட்டங்கள் இவைகள்லாம் உண்டு பண்ணிருக்கு. நாம இதை குறிச்சு ஒரு சில இடங்கள்ல நாம அந்த சப்தத்தெல்லாம் பார்த்திருக்கிறோம். வான மண்டலங்கள்ல தேவன் சிருஷ்டிப்பு பண்ணி வச்சிருக்கிற இந்த வட திசை விண்மீன் குழுக்கள், இதுக்கு பேரு வட திசை விண்மீன் குழுக்கள். இதை நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு சர்ப்பம் போன்றதான வடிவமைப்பு உள்ள ஒரு நட்சத்திர கூட்டங்கள் இருக்குது. அது ஒரு சில இடங்கள்ல கூட நம்ம அந்த சப்தத்தை பார்த்திருக்கிறோம். இதே போல அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வான மண்டலத்தை தேவன் தன்னுடைய பிரமிக்கத்தக்க ஞானத்தினாலையும் தம்முடைய கரங்களின் கிரியைகளினாலையும் அலங்கரிச்சு வச்சிருக்கிறார். இவைகளுடைய தூரம் ஒரே இவைகள் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு நாம ஒரு வேளை தெரிஞ்சுக்கணும்னா, அந்த நட்சத்திரங்களுக்கு இடையில இருக்கிற தூரம் எவ்வளவு இருக்குன்னாக்கும் லட்சம் கோடி கணக்கான கிலோமீட்டர் தூரங்கள் அதிகமா இருக்குது. ஒளி ஆண்டுகள் தான் அதனுடைய அளவீடுகள். ஒளி ஆண்டுகள், ஒளி ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டருக்கு கொஞ்சம் கூடுதலா போகும். 300,000 கிலோமீட்டர் போகும் ஒளி, லைட் ஒரு செகண்டுக்கு 300,000 கிலோமீட்டர் போகும். அப்படின்னா ஒரு மணிக்கு பாருங்க, ஒரு மணிக்கு எந்த அளவுக்கு போகும்னா 100,79,00,000, அப்புறம் 252,956 கிலோமீட்டர் வேகத்துல லைட், அதாவது ஒளி போகுது. எவ்வளவுக்கு? ஒரு மணி நேரத்துக்கு போற அந்த ஒளியினுடைய வேகமே இவ்வளவு இருக்குதுன்னா, இதே ஒரு நாளுக்கு எவ்வளவு ஆயிருக்கும், ஒரு மாசத்துக்கு எவ்வளவு ஆயிருக்கும், வருஷத்துக்கு எவ்வளவு ஆயிருக்கும்? அந்த வருஷ கணக்கு தான் ஒளி ஆண்டுகள். இந்த ஒளி ஆண்டுகள் சொல்லும் போது நம்முடைய சூரிய குடும்பம் இருக்கு பாருங்க, ஸ்பைரல் கேலக்சி ஆரம்பத்துல உங்களுக்கு காமிச்சாங்க அந்த படம், நீங்க பாக்கலாம் இல்லைங்க. இது பாருங்க, இது ஸ்பைரல் கேலக்சி, நம்முடைய சூரிய குடும்பம் அடங்கின ஸ்பைரல் கேலக்சி. நீங்க பாக்குறீங்க தெரியுங்களா, அங்க புள்ளி புள்ளியா தெரியுது பாருங்க, இதெல்லாம் ஒவ்வொன்றும் நட்சத்திரம். இந்த புள்ளிகள்ல ஒண்ணுதான் நம்முடைய சூரியன். இந்த புள்ளிகள்ல இருக்கிற ஒரு புள்ளியில சுத்தி தான் 9 கிரகங்கள் கூட இருக்குது. அந்த 9ல் ஒண்ணுதான் நாம இருக்கிறோம், நாம இருக்கிற பூமி. இந்த சூரியனே இங்க பாருங்க ஏதாவது அடையாளம் சொல்ற அளவுக்கு இருக்குதா? அதுல இருக்கிற பூமியை எங்கேயாவது கண்ணுக்கு பாக்குற மாதிரி இருக்குதா? இவைகள் அடங்கினது ஒரு பாழ்வெளி மண்டலம், சூரிய குடும்பம் அடங்கின இந்த ஸ்பைரல் கேலக்சி. ஒருவேளை இந்த ஸ்பைரல் கேலக்சியில இந்த முனையில இருந்து இந்த முனைக்கு வரணும் அப்படின்னு நாம் விரும்பிட்டோம்னா, இந்த ஸ்பைரல் கேலக்சி ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு நம்ம ஒருவேளை விரும்பிட்டோம்னா, சும்மா கொஞ்ச நாள் தான் ஆகும், 1,00,000 ஒளி வருஷங்கள் தான் ஆகும். நீங்க அப்படியே கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஒரு செகண்டுக்கு எவ்வளவு போகுது, ஒரு மணிக்கு எவ்வளவு போகுது, ஒரு மாசத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு 1,00,000, அதே போல 1,00,000 ஒளி ஆண்டுகள் ஒரு முனையிலிருந்து இங்க இருந்து போறதுக்கு. அப்ப ஒரு பால்வெளி மண்டலத்துடைய தூரம் அளவீடுகள்லாம் எவ்வளவோ இருக்கும்னு கொஞ்சம் கிரகிச்சு பாருங்க. கிரகிக்க கூடாத அதிசயங்களை அவர் செய்கிறார். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கும். இதே போல இது போல 48,000 கோடி ஸ்டார்ஸ் பால்வெளி அடங்கினது, பால்வெளி மண்டலங்கள் அடங்கின நட்சத்திரங்கள் அடங்கினது ஒரு பால்வெளி மண்டலமாக இருக்குது. அதே போல கோடிக்கணக்கான பால்வெளி மண்டலங்கள் இந்த பிரபஞ்சத்துல இருக்குது. தேவனுடைய பிரமாண்டம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, நம் கொஞ்ச அறிவுக்கு லேசாக பார்க்கும் போது அவர் எவ்வளவு பெரிய மகத்துவம் உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஆனா அப்பேற்பட்ட தேவனை ஒரு சில நேரங்களில் நாம் சொல்ல பாருங்க, அதெல்லாம் தேவன் பார்த்துக்குவார், அதெல்லாம் அவரு கூட இருக்கிறார். வேகமா வண்டியில பிரேக் எல்லாம் போயிட்டு கூட பிரேக் இல்ல, அதெல்லாம் ஒண்ணு கலப்படாதீங்க, தேவன் பார்த்துக்குவார். நாம் சொல்ற சாப்பு தோக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அவருடைய அனந்தம் ஞானம் என்ன, அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவம் என்ன, அவருடைய எல்லை இல்லாத வல்லமை என்ன, எப்பேற்பட்டவரை சர்வசாதாரணம் நம் வாயில உச்சரிக்கிறோம், நம்ம பக்கத்து கிறிஸ்து வீட்டு நண்பர் அவர் இருக்கார்ல அப்படிங்க. கனம் மகிமை வார்த்தையிலும் சரி உள்ளத்திலையும் சரி தேவன் உச்சரிக்கிறதுக்கு கூட பயம் இருக்கணும். அடிக்கடி தேவன் தேவன் இல்ல மன சகோதர சகோதரியில அவருடைய மகத்துவம் இருதயத்தில் நமக்குள்ள இருக்கணும். தேவனை மகிமைப்படுத்துற காரியம் அவருடைய அது நமக்குள்ள இருதயத்துக்குள்ள இருக்கணும். அவர் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் பாருங்க நமக்குரிய சகோதர சகோதரிகளே. நாம் குறைந்த அறிவு உள்ளவர்கள், நாம் கொஞ்சம் அறிவு உள்ளவங்க தான், அற்ப ஜனங்கள். நம் மத்தியில தேவனுடைய மகத்துவம் எவ்வளவு பெருசா இருந்திருப்பாங்க. நம் இருக்கிற இந்த பூமியை பற்றி ஆராய்ஞ்சு பார்க்கணும்னாவே நம்மளால முடியாது. ஆனா வானத்தின் நியமங்களை தேவ சமூகத்துல நாம் பார்த்துட்டு இருக்கிறோம்னா அவரு சில நட்சத்திரங்களுடைய தொகுப்புகள் மாத்திரம் நாம் இப்ப பார்த்தோம். நம்ம இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் சின்ன சப்ஜெக்ட் தான், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற டைம் ஒரு மணி நேரம் தாங்க. இதனுடைய விளக்கம் அதிகமாக நாம் போக முடியாது. ஒரு சில அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவங்களை ஒரு சில மாத்திரம் நான் பார்த்துட்டு வரோம். இப்ப முக்கியமா இந்த சப்ஜெக்டுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இப்போ நாம் இருக்கிற பூமி, இந்த பூமி சுத்திட்டே இருக்கு. இந்த பூமி சுத்திட்டு இருக்குதுன்னா இது இப்படி ஒரு முறை பூமி தன்னைத்தானே சுத்துது. முதல்ல தன்னைத்தானே சுத்துது. இப்படி தன்னைத்தானே சுத்துறதுக்கு எடுத்துக்கிற நேரம் எவ்வளவுங்க? 24 மணி நேரம். அதுதான் நம்ம ஒரு நாள் சொல்றோம், தன்னைத்தானே பூமி ஒரு முறை சுத்துறதுக்கு 24 மணி நேரம் சொல்றோம். ஆனா பூமி எவ்வளவு ஸ்பீடுல சுத்துது தெரியுங்களா? தன்னைத்தானே சுத்துது. தன்னைத்தானே சுத்தி வர்றதுக்கு 24 மணி நேரம் ஆகுது. ஆனா அந்த பூமி எவ்வளவு ஸ்பீடுல சுத்துது தெரியுங்களா? சுத்துறதுடைய ஸ்பீடு வேகம் மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகம். ஒரு மணிக்கு 10,000 கிலோமீட்டர் வேகத்துல நாம உட்கார்ந்து இருக்கிற பூமி சுத்திட்டு இருக்குது. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். ஒருவேளை தேவனுக்கு சித்தமான கர்த்தரோட ராஜ்யத்துல இருக்கும்போது இதெல்லாம் எப்படி எப்படி சுத்ததுன்னு பார்க்கலாம். அங்க இருந்து பார்க்கும்போது எவ்வளவு ஸ்பீடுல சுத்ததுன்னு பார்க்கலாம். ஜங்கின்னு சுத்திட்டு இருக்கிற சவுண்ட் கூட கேட்கலாம். 10,000 கிலோமீட்டர் வேகத்துல இந்த பூமி மாத்திரம் சுத்திக்கிட்டு இருக்குது. இப்படி சுத்துறதுக்கு 24 மணி நேரம் ஆகுது, அது ஒரு நாள் ஆகுது நமக்கு. ஆனா இந்த பூமி அது மாத்திரம் செய்யறதில்ல, கூடவே இன்னொரு வேலையும் செய்யுது. தான் மட்டும் சுத்துறது இல்லாம சூரியனையும் சுத்துது. நீள்வட்ட பாதையில சூரியனையும் சுத்துது. அந்த சூரியனை சுத்தது, இது சுத்துற வேகம் மணிக்கு 10,000 மைல். இது சூரியனை எவ்வளவு வேகத்துல சுத்துதுன்னா மணிக்கு 64,000 மைல் வேகத்துல சூரியனை சுத்தம். ஒரு மணிக்கு 64,000 மைல் வேகம். ஒருவேளை வேகம் என்னன்னு நமக்கு தெரியும்னு நினைச்சீங்கன்னா, ஒருவேளை டிரைவர் நமக்கு தெரிஞ்சவராக இருந்தாலும் சரி, இப்போ அவர் எடுத்துட்டு இருந்த இப்போ பைபாஸ் ரோடா நல்லா ஃப்ரீயா இருக்குதுங்க. ஒரு 120 போய் பாருங்க. ஒரு 120 கிலோமீட்டர் வேகத்துல வண்டியில போய் பாருங்க. வேகம் என்னன்னு நம்ம ஒருவேளை தெரிஞ்சுக்கணும்னா ஆடி போயிடுவோம். 120 கிலோமீட்டருக்கு பூமி தன்னைத்தானே 10,000 மைல் வேகத்துல சுத்திக்கிட்டு சூரியனை 64,000 மைல் வேகத்துல சுத்துது. எவ்வளவோ ஸ்பீடு இருக்கு பாருங்க நீள்வட்ட பாதையில. அப்படி மணிக்கு 64,000 மைல் வேகத்துல ஓடும் போது எவ்வளவு ஒரு முறை சுத்தி வர்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகுதுங்களா? 365 ஒரு வருஷம். 64,000 கிலோமீட்டர் வேகத்துல அப்படி சுத்திக்கிட்டு இருக்குது. அவ்வளவு ஸ்பீடுல போகும்போதே 365 நாள் ஆகுது ஒரு முறை போயிட்டு வந்து. இப்ப அது மாத்திரம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பூமி தன்னைத்தானே சுத்திட்டு சூரியனை சுத்திட்டு இருக்குதுங்களா? அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா, இந்த பூமியும் சூரியனும் சேர்ந்த இந்த சூரிய குடும்பம், இந்த சூரிய குடும்பம் இது என்ன பண்ணுதுன்னா, இது மொத்தமா சுத்துது. இது தனியா சுத்துது, இது சூரியனையும் சுத்துது, அப்புறம் மொத்தமா சூரிய பூமியும் இதே. சாரி, வார்த்தைகள் வித்தியாசமா வந்துட்டு இருக்குது. நமக்கு கூட கொஞ்சம் வாயும் சுத்துது தலையும் சுத்துது. பூமியும் சூரியனும் சேர்ந்த இந்த சூரிய குடும்பம் இந்த ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லப்படுகிற இந்த பார்வெளி மண்டலத்தை சுத்தி வருதுங்க. சின்ன சின்னதா தெரியறது போல இருக்கிற அந்த ஸ்டார்ஸ், சூரியன் அதை சுற்றி பூமி, இதுக்குள்ளேயே இவ்வளவு சுத்து இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்து இந்த கோள் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இது அப்படியே சுத்தி வருது. இந்த ஸ்பைரல் கேலக்சியும் சுத்தி வருது. அது எவ்வளவு ஸ்பீடுல போகுதுன்னா மணிக்கு 640,000 கிலோமீட்டர் வேகம். இந்த பால்வெளி மண்டலத்துல சூரிய குடும்பம் சுத்துது. பூமி தனியா சுத்துது மணிக்கு 10,000 மைல் வேகத்துல, சூரியனை சுத்துது 64,000 மைல் வேகத்துல. சூரியனும் பூமியும் அடங்கின சூரிய குடும்பம் பால்வெளி மண்டலத்தை சுத்துது 640,000 கிலோமீட்டர் வேகத்துல. இது ஒரு மணிக்கு. அப்ப எவ்வளோ ஸ்பீடு பாருங்க, எவ்வளோ ஸ்பீடு இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் இந்த மொத்த பால்வெளி மண்டலமே சுத்துது. ஸ்பைரல் கேலக்சின்னு சொல்லப்படுகிற இந்த பால்வெளி, இந்த பால்வெளி மண்டலமே சுத்துது. இந்த பால்வெளி மண்டலம் சுத்துது. இந்த பால்வெளி மண்டலம் பிரபஞ்சத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான பால்வெளி மண்டலங்களை ஒரு ஒரு இடத்துல இருந்து கிளம்பி புறப்பட்டு கோடிக்கணக்கான பால்வெளி மண்டலங்களை அப்படி சுத்திட்டு வரணும்னா ஒரு இடத்துல இருந்து புறப்பட்டு ஸ்பைரல் கேலக்சி நம்ம எடுத்துக்கலாம். சூரிய குடும்பம் குடும்பம் அடங்கின ஸ்பைரல் கேலக்சி தன் நிலையில இருந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பால்வெளி மண்டலத்தை எல்லாம் ஒரு டூர் ரவுண்ட் அடிச்சுட்டு வரணும்னா எவ்வளவு நாட்கள் ஆகும்னா 200 கோடி வருஷங்கள். ஸ்பைரல் கேலக்சி ஒரு பால்வெளி மண்டலம் அது டூர் போகணும்னா இப்படி போகணும், 200 கோடி வருஷங்கள். ஒரு இடத்துல கிளம்பிட்டு இது போய் சுத்திட்டு வரணும்னா மீண்டும் இங்க வரணும்னா எல்லாத்துக்குமே இப்ப தலையே சுத்தமுனேன். ஆமான்மான சகோதர சகோதரிகளே, இதுல நான் பாக்குறோம், இது சின்னதாக தெரியுது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. பாருங்க அதுல அதுல இருக்கிற பிரமாண்டங்கள் பாருங்க, பிரமிப்பு பாருங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்க ஒரு வசனம் படிங்க, யோபு 9:9-10.
அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார்.
ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் உண்டாக்குன அந்த துருவ சக்கர நட்சத்திரம் மற்றும் அருமீன் நட்சத்திரம் இவைகளாம் நாம் பார்க்கும்போது, இந்த அருமீன் நட்சத்திரம் சொல்லப்படுகிறது ஒரு மிகவும் விசேஷித்தமானது. நாம் பார்க்கலாம் அந்த படத்துல இப்ப நாம் காமிப்பாங்க. அருமீன் நட்சத்திரம் இந்த நட்சத்திர கூட்டங்கள் அன்புக்குரிய சகோதர சகோதரியில அவைகள் நீண்ட இடைவெளிக்கு வந்து பாருங்க, நீங்க பாருங்க அருமீன் நட்சத்திரம் இங்க பாருங்க. இது கூட நம்ம வானத்துல பார்க்கலாம், ஆனா வானத்துல பார்க்கலாம், ஆனா அது பார்க்கறதுக்கே ஒரு விசேஷித்த ஒரு நிலை வேணும். எந்த நிலை வேணும்? சுத்தமான இருட்டு இருக்கணும். சுத்தமான இருட்டிலே சுத்தமான இருட்டு இருக்கணும். அந்த இருட்டு பகுதியில தனியா ஒரு கொற்று நிலத்துல நான் போய் நின்று பார்த்தோம்னா, அந்த முதல்ல பார்த்த மிருக சீரிஷத்துக்கு பக்கத்துல 3 ஸ்டார் அதை மையமா வச்சு பாக்குற அந்த மிருக சீரிஷம் நட்சத்திரத்துக்கு பக்கத்துல இந்த அருமீன் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கும். இந்த அருமீன் நட்சத்திரம் இது நம்ம பார்க்கும்போது வானத்துல குட்டி குட்டியா தெரியும், ஆனா ஒரு இடத்துல மட்டும் நிறைய நட்சத்திரங்கள் தெரியும். ஒரு இடத்துல இப்படி மொத்தம் அள்ளி போட்டது போல நிறைய நட்சத்திரங்கள் தெரியும், ஆனா குட்டி குட்டியா தெரியும். அது இங்க இருந்து பார்க்க அப்படி தெரியுது இந்த அருமீன் நட்சத்திர கூட்டங்கள். இது விசேஷித்தமான பகுதி. இதற்கு மத்தியில நீங்க பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த நட்சத்திரம் இந்த ஸ்டார் அல்சயோன் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரம், இந்த அருமீன் நட்சத்திர கூட்டங்களிலேயே இந்த நட்சத்திரம் அல்சயோன் சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரம் அது ஒரு விசேஷித்தமானது. நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன தெரியுங்களா, பால்வெளி மண்டலம் சுத்துதுன்னு. இப்ப ஸ்பைரல் கேலக்சி சுத்துதுன்னு சொன்ன தெரியுங்களா, இப்படி ஸ்பைரல் கேலக்சி மட்டும் சுத்தல. நாம் பாக்குறது நம்ம சூரிய குடும்பம் மடங்குனா ஸ்பைரல் கேலக்சி மட்டும், இதே போல இருக்கிற மொத்த கேலக்சி அதாவது மொத்த பால்வெளி மண்டலங்களும் சுத்திட்டு தான் இருக்குது. இந்த மொத்த பால்வெளி மண்டலம் பிரபஞ்சத்துல இருக்கிற மொத்த பால்வெளி மண்டலங்களும் சுத்துது, ஆனா அவைகள் எதை மையமா வச்சு சுத்துதுன்னா இந்த அருமீன் நட்சத்திரத்தை வச்சு. அந்த அருமீன் நட்சத்திரத்துல மையமா இருக்கிற நீங்க பாக்குற அந்த அல்சயோன், அந்த ரெட் லைட் உங்களுக்கு முன்பாக பாருங்க, அந்த அல்சயோன் சொல்லப்படுகிற இந்த நட்சத்திரத்தை வச்சு. நட்சத்திரம் நீங்க சொல்லிட்டீங்கன்னா சின்னதா நாங்க இங்க பாக்குற மாதிரி சொல்லக்கூடாது, மிக பெருசு மற்றும் பால்வெளி மண்டலங்கள்ல இருக்கிற விண்மீன் குழுக்கள் அப்படின்னு நாம் சொல்லலாம். அந்த இதை வச்சு மையமா வச்சு மொத்த பிரபஞ்சமும் சுத்திட்டு இருக்குது. இந்த தகவல் நம்முடைய 7வது தூதனாகிய ரசல் தன்னுடைய 3வது வால்யூம்ல தெளிவா படப்படுத்திருக்கிறான். இந்த அருமீன் நட்சத்திர மையப்பகுதியை மொத்த பால்வெளி மண்டலமும் சுத்துதுன்னா மையம், ஏன்னா அது ஒரு அச்சு மையம், அதை வந்து மொத்தோல் அதாவது மொத்தத்திலே இருக்கிற பால்வெளி மண்டலங்களும் சுத்திட்டு இருக்குன்னா அப்ப மையப்பகுதிக்கு ஏதாவது விசேஷித்த தன்மை இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கும், இருக்கணும். அது என்னவா இருக்கலாம், என்னவா இருக்கலாம்? ஒருவேளை நாம் இன்னைக்கு உணரலாம், வேணா நாம் எல்லாரும் இந்த பேர் சபையில சொல்லுவோம் தெரியுங்களா, நரகமா நாங்க சொல்றது நம்மளையா, செத்து போய் பாருங்க, செத்துட்டு அப்ப போய் பாருங்கன்னு சொல்லுவாங்க பயமுறுத்துறதுக்கு. ஆனா இப்ப நம்ம தைரியத்தோட சொல்லலாம், அந்த அல்சயம் சொல்லப்படுகிற அந்த பகுதி எதுவாக இருக்கலானா உண்மையாகவே சரீரத்துல செத்து நாம் போய் உறுதிப்படுத்திக்கலாம். ஆனா இப்ப நாம் ஒரு தோராயமா நாம் சொல்லலாம், சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவன் ராஜரீகம் செய்யக்கூடிய பகுதி அதுவாக இருக்கலாம். அன்பு பெரிய சகோதர சகோதரிகளே, எவ்வளவு பிரமாணங்கள் பாருங்க. அருமை நட்சத்திரம் அந்த மற்றும் பகுதியில் இருக்கிற அல்சை என்பது ரசல் தன்னுடைய மூன்றாவது தொகுதியில இதை குறித்ததான குறிப்புகள் நமக்கு கொடுக்கிறாங்க. இப்ப யோபு 26:14 வசனம் நாம் படிக்கலாம்.
அவர்கள் வாழ வயதிலே மாண்டு போவார்கள், லட்சியானவர்களுக்குள்ளே அவர்கள் பிராணன் முடியும்.
யோபு 26:14,
இதோ இவைகள் அவருடைய கிரியையே கடை கோடியானவை.
இதோ நாம் பார்த்தது, கொஞ்சமாக பார்த்தது, இந்த நட்சத்திர கூட்டங்கள் வான மண்டலத்தில் அலங்காரமாக இருக்கிற அலங்கரித்துட்டு இருக்கிற இந்த கூட்டங்கள் எவ்வளவு தெரியுங்களா, கடை கோடி, சிருஷ்டிப்பின் ஓரம் விளிம்பு கொஞ்சம், இதுதான் நாம் பார்த்திருக்கோம், இவைகள் தான் நாம் பார்த்திருக்கணும். இவைகள் பார்க்கும்போது நமக்கு பிரமிப்பாகவும் பிரம்மாண்டமாகவும் கூட தெரியுது. ஆனா இவைகள் எப்படி நமக்கு, அதுவும் ஒரு சொற்ப ஜனங்களாக இருக்கிற நமக்கு, அறிவியல் குறைந்தவர்களாக இருக்கிற நமக்கு, ஞானம் இல்லாத நமக்கு, இவைகளை பற்றி நம்ம அகத்துவோம். தேவன் ஏன் இப்ப எப்படி வெளிப்படுத்துறா, ஏன் வெளிப்படணும், ஏசையா 25:6
சேனைகளின் கர்த்தர் இந்த மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார், அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சை ரசமும் ஊனும் நினமும் உள்ள பதார்த்தங்களும் தெளிந்த பழமையான திராட்சை ரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும்.
உண்மையாகவே சர்வ வல்லமையுள்ளவர் தன்னுடைய குமாரனுடைய ராஜ்யத்துல இந்த மனுக்குளத்துக்கு வச்சிருக்கிற இந்த மாபெரும் விருந்து அன்னைக்கு சாப்பிடுறவங்க தான் சொல்லுவாங்க, அன்னைக்கு தான் ருசிச்சு பார்த்துட்டு சொல்லுவாங்க, கர்த்தர் இவ்வளவு நல்லவரா, நான் வேணும் நீங்க சொல்ல வசன திருப்படி அவர் எவ்வளவு நல்லவர் என்று ருசித்து பாருங்கன்னு இந்த விருந்த ருசிக்கிற ஜனங்கள் சொல்லுவாங்க, அவர் இவ்வளவு நல்லவரா அப்படின்னு ஆச்சரியப்படுவாங்க. அந்த வசனத்துல வருகிற மிகவும் இது ராஜ்யத்தின் நன்மைகள் திரும்ப கொடுத்தின் காலத்துக்கான ஆசீர்வாதமான வசனங்கள். அதுல நாம் மிக முக்கியமாக பார்க்கறது பழமையான திராட்சை ரசமும் அப்படி நான் பார்க்கும்போது கொடுமையான பதார்த்தங்கள் இல்ல, பழமையான திராட்சை ரசமும். இந்த பழமையான திராட்சை ரசங்கள் தீர்க்க தரிசனத்துல எது குறிக்கும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ராஜ்யத்துல தேவன் தன்னுடைய சிருஷ்டிப்பின் ரகசியங்களை, தன்னுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவங்களை வெளிப்படுத்துவார். தன் அனந்த ஞானத்துல சிருஷ்டித்த சிருஷ்டிப்பின் மகத்துவங்களை அவருடைய ராஜ்யத்துல சர்வ வல்லமையுள்ளவர் இந்த மனுக்குலத்தின் கண்களுக்கும் காதுகளுக்கும் எட்ட செய்வார், பிரமிச்சு போயிருவாங்க. ஆனா இன்னைக்கு அது அன்னைக்கு, ஆனா இன்னைக்கு சொற்ப ஜனங்களாகவும் சொற்ப மதிவுள்ள ஜனங்களாகவும் நாம இவைகளை குறிச்சு ஓரளவாக நாம் பாக்குறோம்னா ராஜ்யத்துல அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் அன்னைக்கு கிடைக்கும் போது, ஆனா அவைகள் எல்லாவற்றையும் முன்பதாகவே சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் பெற்றிருக்கிற விசேஷித்த ஜனங்களாகிய நாம் வசனத்தின்படி சொல்லப்படுகிறதுல முதல் பலன்கள், முதல் பலன்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை ருசிச்சு பார்க்கறதுலையும் அவருடைய அன்பையும் வல்லமையும் இரக்கத்தையும் ருசிச்சு பார்க்கறதுலையும் முதல் பலன்கள் நாம். குமாரனுடைய ஈடுபடியின் மகத்துவத்தை ருசிக்கிறவங்களும் நாம தான், விசேஷித்தவர்கள் நாம. அன்பான சகோதர சகோதரிகளே, அந்த முதல் பலன்களா இருக்கிற நாம இன்னைக்கு பின்பாக வரப்போகிற நாட்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்த போக போகிற சிருஷ்டிப்பின் மகத்துவங்கள்ல ஒரு சிறு பகுதி, சிறு பகுதிய கொஞ்ச நேரத்துக்குள்ள நான் பார்க்கறதுக்கு தேவன் இன்னைக்கு தயவு செய்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்க, நம்ம பாக்குறோம் அந்த சிருஷ்டிப்பின் ரகசியங்கள், அந்த சிருஷ்டிப்பின் ரகசியங்கள் இன்னைக்கு வெளிப்படுகிறதுனாலதான் இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒவ்வொரு டிவி நியூஸா இருந்தாலும் சரி, பேப்பர் நியூஸா இருந்தாலும் சரி, என்ன நியூஸ் வாங்கியிருந்தாலும் சரி, பாருங்க பூமிக்கு அருகில இன்ன கிரகம் இல்லைனா செவ்வாய் கிரகம் ஏதோ ஒண்ணு, ஏன்னா வானமண்டலத்துல இருக்கிற ஏதோ ஒரு கிரகங்கள் பற்றியோ இல்ல புது விதமான கண்டுபிடிப்புகள் பத்தியோ அனுதினமும் செய்தி வந்துடும். எந்த விதத்திலேயாவது கண்டுபிடிப்புகள் இருந்துட்டு இருக்கு. இந்த கண்டுபிடிப்புகள் இந்த காலகட்டங்கள்ல நடக்கிறதுக்கு சாத்தியம் என்னவாக இருக்கலாம், ஸ்பைரல் கேலக்சியை பற்றின முழுமையான கண்டுபிடிப்புகள் நாளுக்கு நாள் வெளியாகிட்டு இருக்குன்னா என்ன என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னா, இப்போ மறைவாயிருந்த இந்த வானமண்டலத்தின் ரகசியங்கள், அது நம்ம சூரிய குடும்பம் அடங்கின இந்த ஸ்பைரல் கேலக்சியுடைய ரகசியங்கள் நாம் இன்னைக்கு பார்க்கணும்னா, இவைகள் எப்படி இப்ப பொதுவாகவே உலக மனுஷருடைய விஞ்ஞான அறிவு சேர்ந்த மாதிரி அது வெளிப்படுதுன்னா, இவைகள் வெளிப்படக்கூடிய காலம் இது, இந்த வெளிப்படக்கூடிய காலம் இப்ப வருதுன்னா, ஒருவேளை நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தது போல இந்த ஸ்பைரல் கேலக்சி தன்னுடைய பால்வெளி மண்டலங்களை, பிரபஞ்சத்தில் இருக்கிற பால்வெளி மண்டலங்களை சுத்திட்டு வரணும்னா 200 கோடி வருஷங்களுக்கு மேல ஆகணும் அப்படிங்கிற ஒரு கணக்கீடு இருக்கும் போது, இப்ப ஸ்பைரல் கேலக்சி ஓரளவு வெளிப்படுதுன்னா இப்ப அது என்ன நிலைக்கு வந்து இருக்கலாம், சுத்தி நிலைக்கு வந்துகிட்டே இருக்கலாம். சுத்தி தூரமா போயிருக்கும் போது யாருக்கும் தெரியாது, தேவன் குறிப்பிட்டிருக்கிற கால நிர்ணயத்தின்படி. இப்ப ஒருவேளை அந்த கால நிர்ணயங்கள் முடிஞ்சு அவைகள் முன்பாக வந்துட்டு இருக்கலாம். பார்க்க பார்க்க நாளுக்கு நாள் அந்த வருடம் அருகில வர 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 இந்த மனிதருடைய கண்களுக்கும் கூட, விஞ்ஞானிகளுடைய கண்களுக்கும் கூட அவைகள் ஒவ்வொன்னா வெளிப்படுது. அதனாலதான் பாருங்க, சமீபத்துல கூட பூமியை போன்ற 2 கிரகங்கள் நாங்க கண்டுபிடிச்சோம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது மாத்திரம் இல்ல, இன்னும் அது வந்து ரொம்ப மிகவும் சாதாரணமான நிகழ்ச்சிகளா இருக்கும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. ஆனா இவைகள் வந்து, இவைகள் இன்றைக்கு நடக்கிற இந்த காரியங்கள் வந்து தேவன் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய நியமங்களையும் அவருடைய பரிசுத்த ஜனங்களுக்கு விசேஷமாக வெளிப்படுத்துகிற காலம் இது. விசேஷித்தமான ஆசீர்வாதத்துக்குள்ள இருக்கிற ஜனங்கள் நாம இன்னைக்கு பழவைய திராட்சரசம் போல தேவனுடைய சிருஷ்டிப்பின் ரகசியங்களை நாம் குறைந்த அறிவுல நின்று அவருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்துல நாம் பார்க்கணும்னா, இது முழுக்க முழுக்க சுத்த கிருபையினாலும் தேவனுடைய ஆவியின் வெளிப்படுத்துவதனாலதான். அன்பான சகோதர சகோதரிகளே, பிரமிப்பூட்டுகிற இந்த பிரம்மாண்டமான வானத்துல இருக்கிற இந்த ரகசியங்கள் மற்றும் நியமங்கள், தேவன் சிருஷ்டித்து வச்சிருக்கிற இந்த இந்த தேவனுடைய சிருஷ்டிப்பின் மகத்துவங்கள் எல்லாம் நாம் பார்க்கும்போது, இப்போ கொஞ்சமா பார்த்திருக்கிறோம் சூரியன் குடும்பம், சூரியனை எப்படி இருக்கு பாத்துங்க, அதில் பாத்துங்க, அதுல ஒரு புள்ளி ஏதாவது நீங்க நினைச்சுக்கோங்க, என் குறிப்பிட்ட இதுதான் சூரியன் காட்ட தெரியாது, ஒரு புள்ளி நினைச்சுக்கோங்க, அந்த புள்ளியில ஒன்னு சூரியன், இந்த சூரியனை சுத்தி தான் என்ன இருக்குதுங்களா 9 கோள்கள் இருக்குது, அதுல ஒண்ணுதான் பூமி. பூமி இப்ப அடையாளமே காட்ட முடியாத நிலையில இருக்குது. ஆனா அந்த பூமியில இருக்கிற 200க்கு மேல இருக்கிற நாடுகள்ல ஒண்ணுதான் இந்தியா, இதுல இருக்கிற 26-27 மாநிலங்கள்ல ஒண்ணுதான் தமிழ்நாடு, அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எத்தனையோ மாவட்டங்கள்ல ஒண்ணுதான் ஈரோடு, இந்த ஈரோட்டில் இருக்கிற எத்தனையோ ஊர்கள்ல ஒண்ணுதான் இந்த பகுதியாக செட்டிப்பாளையம், இந்த செட்டிப்பாளையத்தில் இருக்கிற எத்தனையோ கட்டடங்கள்ல ஒண்ணுதான் இந்த கட்டடம், இந்த கட்டடத்தில் இருக்கிற எத்தனையோ மனுஷர்கள்ல ஒண்ணுதான் நாம பேசுவோம் ஒரு நேரத்தில், நானே நீங்க தான் தேவனே, உங்களுடைய மகத்துவமும் உங்களுடைய பிரம்மாண்டங்களையும் பார்த்து பிரமிக்கும்படியாக நீங்க தயவு செய்திருக்கிறீங்க, உங்களுடைய குமாரன் மூலமாக தொடர்ந்து எங்களை வழிநடத்துவீங்க அப்படின்னு நாம் நன்றியோடும் தேவன் வெளிப்படுத்தின அந்த வெளிச்சத்துக்காக அவருக்கு துதியையும் ஸ்தோத்திரத்தையும் மேலெடுத்து இந்த வேத பாட வகுப்பை, அதாவது இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கிறோம். தேவன் இன்னும் வரும் நாட்கள்ல இன்னும் அவருடைய பிரகாசத்தை நமக்கு முன்பாக அதிகமாக விளங்க செய்வார், அவருடைய ஜனங்கள் பிரமிப்பை காணும்படியாக ஆசீர்வதித்து வழி நடத்துவார். இவைகள் முழுக்க முழுக்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அறிவுனாலேயோ இல்ல விஞ்ஞான கூட்டுப்படியோ இல்ல, தேவன் எவ்வளவு மகத்துவம் உள்ளவர், தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர், தேவன் எப்பேற்பட்டவர், கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், மகத்துவம் உள்ளவர், இவைகளை மாத்திரமே நாம் உணரும்படியாக அவருடைய குமாரன் மூலம் வெளிப்படுத்தின கிருபைக்காக நன்றிகளையும் சோதனைகளையும் ஏறெடுத்து நாம் விடைபெறுகிறோம். ஆமென்.